அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன். தென்னாப்பிரிக்காவில் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான ஓட்டுகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் முக்கிய நகரங்களில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கணிசமான ஆதரவை இழந்துள்ளது. தேசிய அளவில் முன்னிலையில் இருந்தாலும் ஜோகன்ஸ்பர்க் மற்றும் பிரிட்டோரியா போன்ற இடங்களில் எதிர்க்கட்சி ஜனநாயக கூட்டணியினருடன் கடுமையான போட்டி நிலவுகிறது. சார்பற்ற தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மொசோதோ மெய்ப்பா வாக்கு எண்ணும் பணி சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார்.
Following the capturing process, the results are
then... தெற்கு நகரமான போர்ட் எலிசபெத்தில் ஜனநாயக கூட்டணி குறிப்பிடத்தக்க முன்னணியை பெற்றுள்ளது.
பாலத்தீன இஸ்லாமியவாத குழுவான ஹமாஸ் மற்றும் அதன் இராணுவ பிரிவுக்கு காசாவில் உள்ள முக்கிய சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒன்று பல மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு நிதியை திசை திருப்பி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. முகமது எல் அபாபி வேர்ல்டு விஷன் என்ற கிறித்துவ தொண்டு நிறுவனம் காசா நிலப்பரப்புக்கு அனுப்பிய நிதியில் ஆண்டிற்கு 7 மில்லியன் டாலர்கள் அல்லது ஒட்டுமொத்த நிதியில் 60% நிதியை காசாவில் உள்ள ஹமாஸ் குழுவிற்கு அனுப்பியதாக இஸ்ரேலிய உள்துறை பாதுகாப்பு சேவை நிறுவனமான ஷின்பெட் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் ஹபாபி கைது செய்யப்பட்டார். காசாவில் மேற்கொண்டு வரும் திட்டங்கள் குறித்த முறையான தணிக்கைகளை வேர்ல்டு விஷன் நிறுவனம் செய்து வருவதாக கூறியுள்ளது. மேலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பு தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு பிரிட்டன் வாக்களித்த 6 வாரங்களுக்கு பிறகு இங்கிலாந்து வங்கி தனது முதன்மை வட்டி விகிதத்தை மிக குறைந்த அளவான 0.25% குறைத்துள்ளது. பிரெக்ஸிட் ஏற்படுத்தியுள்ள நிலையற்ற தன்மையை தொடர்ந்து பொருளாதாரத்துக்கு உத்வேகம் தர இந்த வங்கி பெரிய அளவில் நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. வங்கி ஆளுநர் மார்க் கேர்னி பேசுகையில், நாட்டின் பொருளாதார கண்ணோட்டம் வளர்ச்சி குறித்த கணிப்புகளில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மிக அதிகமாக அளவு குறைக்கப்பட்ட நிலையில் தெளிவாக குறிப்பிடும்படியாக மாறியிருக்கிறது என்றார்.
We took these steps because the economic outlook has changed markedly.
இந்த ஆண்டின் எஞ்சியிருக்கும் காலத்தில் பொருளாதார தேக்க நிலையில் இருக்கும் என்றும் அடுத்த ஆண்டு பலவீனமான வளர்ச்சியால் பாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
சிரியாவில் உள்ள ஐநாவின் மனிதாபிமான பணிப்பிரிவின் தலைவரான யான் இக்லென், முற்றுகையிடப்பட்ட பகுதிகளில் அல்லது செல்ல முடியாத பகுதிகளில் துயரங்களை குறைக்கும் முயற்சிகள் மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று கூறியிருக்கிறார். ஜூலை மாதம் உதவி பணிகளை மேற்கொள்ள இலக்கு வைக்கப்பட்ட 18 பகுதிகளில் வெறும் 4 பகுதிகளுக்கு மட்டுமே செல்ல முடிந்தது என்றார். அதாவது 40% அல்லது 1.2 மில்லியன் சிரிய மக்கள் வாழும் இடங்களுக்கு மட்டுமே செல்ல முடிந்தது என்றார். இக்லென் பேசுகையில், பல மக்கள் பஞ்சத்தின் பிடியில் இருப்பதாகவும் மருத்துவ உதவி இல்லாத காரணத்தால் காயமடை ரத்தம் சிந்தியபடி இறந்து போகிறார்கள் என்றும் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவை சேர்ந்த ஒரு பால் உறவுக்கார அகதியின் உடல் அவர் இஸ்தான்புல்லில் இருந்து மாயமான 2 நாட்களுக்கு பிறகு தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என துருக்கியில் உள்ள ஒரு மனித உரிமை குழு தெரிவித்துள்ளது. துருக்கியில் ஒரு பால் உறவுக்காரர்களுக்கான உரிமை அமைப்பு ஒன்று முகமது விசம் சங்கரியின் உடல் அவருடைய வீட்டில் தங்கியிருந்த நபர்களால் அடையாளம் காணப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. அவரது உடல் மிக மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருந்தது என்றும் அவரது உடையை வைத்துத்தான் அடையாளம் காண முடிந்தது என்றும் அவர் ஒரு பால் உறவுக்காரராக இருந்ததற்காக ஆயுதம் ஏந்திய குழுவினர் அவரை அச்சுறுத்தினர் என்றும் கூறப்படுகிறது.
ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொள்ள மொத்தம் 67 நீச்சல் வீரர்களில் 29 ரஷ்ய வீரர்களுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அனுமதி வழங்கியுள்ளது. ரியோ ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்களில் ரஷ்யாவின் ஒருங்கிணைக்கப்பட்ட நீச்சல் அணியும் மற்றும் ரஷ்ய பெண்கள் தண்ணீர் பந்தாட்ட அணியும் அடங்கும். 11 ரஷ்ய குத்துச்சண்டை வீரர்களுக்கும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் ரஷ்ய பளுதூக்குதல் அணி மற்றும் 17 துடுப்பு போடும் வீரர்கள் மீதான தடையை மேல்முறையீட்டின் மூலம் விலக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
கைதிகளால் நிரம்பி வழியும் பிலிப்பைன்ஸ் சிறைகளில் நடக்கும் துஷ்பிரயோக புகார்கள் குறித்து புதிய அதிபர் ரொட்ரிகோ டுடெர்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிலிப்பைன்ஸ் நாட்டில் வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். சிறையில் சரியான உடைகள் இல்லாமல் அழுக்கடைந்த காரை படிக்கட்டுகளில் சிறைவாசிகள் தூங்க கட்டாயப்படுத்தப்படுவதாக ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ் வெளியிட்டுள்ள பிரத்யேக படங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. பிலிப்பைன்ஸில் போதைப்பொருள் வணிகத்தை முற்றிலும் ஒழிப்பதாக சபதம் செய்து ரொட்ரிகோ டுடெர்ட் ஆட்சிக்கு வந்தார். இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதி அவர் அதிபராக பதவியேற்ற பிறகு இதுவரை 400க்கும் மேற்பட்ட போதை மருந்து கடத்தல் சந்தேக நபர்கள் எவ்வித விசாரணைகளும் இல்லாமல் கொல்லப்பட்டனர். குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.